மருதிபதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வருமானை கடலாலும் அறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்டவல்லடியார்கர் உரிந்த அருணந்தி நற்றால் போற்றி நீராண்ட கணந்தி நகர் மகஞான சம்பந்த நிலற்றால் போற்றி சீராண்ட திருநகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி இருதயனாப்பன் அஞ்சலுத்துருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமை அருள் பொறியடக்கம் பொறைதவம் வாய்மை அன்பு அறிவு எனும் என்மலர் கொண்டு ஒருமையோடு அர்ச்சித்திடுக என்று அடியர்க்கு ஒல்லிய தீக்கை செய்துணர்த்த திரு அமர்துரசை உரையுள் குருவாம் திருநமச்சிவாயர்தால் போற்றி. கருணை பொழுதில் முகத்தில் திருநீற்றுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை திருத்துறவோடு பொறையுடத்தில் பொறுத்தே பிஞ்சங்களால் வளர்த்தார்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வடதுரசை சிவஞான மாவடிவன் வளர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிரினாவில் என்று உன்னிவைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம் நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்ம எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் அல்ல ஸ்ரீ ஒப்பிலானாகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோமுத்தீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடித்தாமரைகளை முன்னதாக போற்றி துதி செய்து கொண்டு நம் திருமடத்திலே திருவீச்செழுந்தோடியிருந்து நமக்கெல்லாம் ஞான அனுகிரகம் வழங்கியருளும் அருள்மிகு ஞானமான நராச பெருமானுடைய பொன்னார் திருவடித்தாமரைகளையும் ஆதீன குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகளுடைய பொன்னார் திருவடித்தாமரைகளையும் போற்றி வழுத்திக் கொண்டு அவர்கள் திருவருளும் குருவருளுமே தமதாக கொண்டு ஞானச்செங்கோல் ஒத்து வருகின்ற திருக்கைலாய விளம்பரை திருவாவுடைய ஆதினத்து சீர்வள சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சித்தாந்த சைவ ஞான சாத்திர சிந்தனையாக நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபகத்தினை தொடங்கிக் கொள்வதற்கு குருவருள் பாலித்துள்ளது. திருவருட்பயன் சிந்தனை பூர்த்தியானபடியினாலே அதற்கு அடுத்தபடியாக சிவஞான சித்தியார் சுபக்கம் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளால் அருள் செய்யப்பட்டது. அதற்கு நம்முடைய ஆதீனத்து திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞானிகள் அவர்கள் பொழிப்புரை அருள் செய்துள்ளார்கள். நம்முடைய 16வது பட்டத்து மேலகரம் சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் அவர்கள் அந்த பொழிப்புரையை தழுவி அருமையான முறையிலே பதவுரை அருளி செய்துள்ளார்கள். மாதவ சிவஞான சுவாமிகளின் பொழிப்புரை மேலகரம் சுப்பிரமணிய தேசிக சுவாமிகளுடைய பதவுரை இவற்றின் அடிப்படையிலே சிவஞான சித்தியார் சுபக்கமானது குருவருளாலே சிந்திக்கப்பட உள்ளது. மெய்கண்ட சாத்திரங்கள் 14 நூல் சிவஞான சித்தியார் ஒரு நூலாக திகழ்கின்றது. 14 சாத்திரங்களிலே விழுமிய நூலாக போற்றப்பெறுகின்ற எம்பெருமான் தென்முகக் கடவுளாக வீற்றிருந்து அவருடைய திருக்கரத்திலே விளங்குகின்ற நூல் என்று நம்முடைய பண்டார சாத்திரத்திலே நம்முடைய நமச்சிவாயமூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசியர் அவர்களாலே நம்முடைய பண்டார சாத்திரத்திலே தசகாரியத்திலே குறிப்பிடப்படுவது போல கைலாயமணியிலே எம்பெருமானுடைய திருக்கரத்திலே இருந்த சிறப்பு பொருந்திய அந்த சிவஞான போத நூலை தென்தமிழிலே வகுத்தருளிய ஸ்ரீ மெய்கண்டதேவனானாருடைய அருமை மாணாக்கர்கள் ஒருவராகிய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அந்த சிவஞான போத நூற்பொருளை சிவஞான சித்தியார் என்று விரித்து அருளினார். இவ்வுண்மையை சிவபிரகாசத்திலே உமாதி சிவாச்சாரிய சுவாமிகள் தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர் பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் என்று தெரிவித்தார். சிவஞான போதத்தை சொல்லும் பொழுது சிவஞான போதம் தெரித்தனர் என்று கூறினார்கள். சிவஞான சித்தியாரை சொல்லும் பொழுது சிவஞான சித்தி விரித்தனர் என்று சொன்னார். ஆகவே சிவஞான போதம் சூத்திரங்களாக அருளி செய்யப்பட்ட நூல். எனவே அளவில் சுருங்கியது பொருள் ஆழம் உடையது. சிவஞான சித்தியார் அந்த சிவஞான போத நூற்பொருளை விரித்து கூறுவது. ஆகவே அது சிவஞான போதத்திற்கு வழிநூலாக திகழ்வது இந்த சிவஞான சித்தியார் என்பது நமக்கு தெளிவாக விடும். முதநூல் என்பது எதுவென்றால் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. இந்த தொல்காப்பிய சூத்திரத்தை நன்னூல் ஆசிரியர் அப்படியே பொன்போல எடுத்து போற்றி வைத்துள்ளார். இப்படி முதல் நூல் சூத்திரங்களை வழிநூலும் எடுத்து சொன்னால் அதை ஆசிரிய வசனம் என்று குறிப்பார்கள். ஆசிரியருடைய வாய்மொழியை மாணவர்கள் தம்முடைய நூலிலே தம்முடைய பாக்களோடு சேர்த்து வைத்துக் கொள்வது ஒரு மரபு. நன்னூலில் எத்தனையோ சூத்திரங்கள் நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர் செய்துள்ளார். சில சூத்திரங்களை தொல்காப்பிய சூத்திரங்களை அப்படியே எடுத்து வைத்துள்ளார். அது அந்த நூலில் இருந்து சூத்திரத்தை அப்படியே எடுத்து வைக்கலாமா என்று நாம் கேட்டால் அதற்கு ஆசிரிய வசனம் என்று ஒரு மரபு இடம் தருகின்றது. ஆசிரியருடைய திருவாக்குகளை அப்படியே எடுத்து வைத்துக் கொள்ளுதல். சிலவற்றை அப்படி வைத்துக் கொள்ளலாம். நூல் செய்பவர் தாமாக சொந்தமாகத்தான் செய்ய வேண்டும். இடையிடையே ஆசிரியருடைய அந்த வசனங்களை திருவாக்குகளை அப்படியே எடுத்து ஆளலாம் என்பதற்கு ஆசிரிய வசனம் என்ற அந்த மரபானது இடம் தருகின்றது. அந்த வகையிலே இந்த முதல் நூலை பற்றி சொல்லக்கூடிய சூத்திரத்தை, தொல்காப்பிய சூத்திரத்தை நன்னூல் ஆசிரியரும் அப்படியே எடுத்து வைத்துக் கொண்டார்கள் என்றால் இந்த சூத்திரத்தினுடைய பெருமை நாம் உணரும்படி உள்ளது. அதாவது வினையின் நீங்கு என்று சொன்னார். வினையின் நீக்கப்படுதல் இன்றி தானே இயல்பாகவே வினையில் என்று நீங்கி இருப்பவன் முதல்வன். பிறரொருளால் விளக்கப்படும் அறிவு இல்லாமல் தானே விளங்கக்கூடிய அறிவை உடையவன் முதல்வன். உயிர்களின் அறிவு இறைவனால் விளக்கப்படும் அறிவு. இறைவன் விளக்கினால் உயிர் அறிவு விளங்கும். ஆனால் இறைவனுடைய அறிவு தானே விளங்கக்கூடிய அறிவு, அதான் விளங்கிய அறிவு என்று சொன்னார். ஆகவே இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இயற்கை உணர்வு பொருந்திய அந்த முதற்கடவுளாலே அருளி செய்யப்பட்டதுதான் முதல் நூல் என்று தொல்காப்பிய சூத்திரம் கூறுகின்றது. அப்படி முதற்கடவுளானவர் முதல் நூலை அருளி செய்யாவிட்டால் ஒரு மரபு என்பதே ஏற்பட்டிருக்காது. நம்முடைய திருக்கையிலாய மரபு சிவபெருமானிடமிருந்துதான் தொடங்குகின்றது. ஸ்ரீகண்ட ருத்ர சரீர சரீரியாக எம்பெருமான் வீற்றிருந்தார் என்று நம்முடைய ஆர்வனாளர்கள் குறிப்பிடுவார். ஆகவே அந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ரர் அவரிடம் அந்நியமின்றி சிவபெருமான் விளங்குகின்றார். அவரை முதற் குருவாக கொண்டுதான் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை தொடங்குகின்றது. அப்படி அந்த முதற்கடவுள் திருமேனி கொண்டு முதல் நூலை அருளி செய்யாவிட்டால் குரு பரம்பரை என்பதே ஏற்படாது, எனவே முத்தி என்பதே இருக்காது என்பது என்று சிவஞான சித்தியார் இந்த நூல் தான் கூறுகின்றது. இந்த நூலின் பாடல்களை நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கும் பொழுது அந்த பாடலையும் சிந்திக்க இருக்கின்றோம். ஆரணம் ஆகவங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும் என்று அந்த பாடல் கூறுகின்றது. ஆகவே பெருங்கருணையோடு முதல்வன் அருளி செய்துள்ள நூல் தான் முதல் நூல் ஆகும். அப்புறம் அந்த முதல் நூலை அடிவற்றி அவன் அருள் பெற்ற அருளாளர்கள் நூல் அருள் செய்வார்கள். அவையெல்லாம் வழிநூல்கள். அப்படி பல அருளாளர்கள் வழிநூல்கள் செய்யும் பொழுது அதிலே முந்தி பிந்தி இருப்பவை முதல் நூலாகவும் வழிநூலாகவும் கொள்ளப்படும். அதான் நம்முடைய ஆதீனத்து புலவர்கள் எல்லாம் உரை எழுதும்போது குறிப்பிடுவார்கள். ஒருவன் தன்னுடைய தந்தையாரை நோக்க தான் மகனாக விளங்குகின்றான். அவனுடைய மகனை நோக்க அவன் தந்தையாக விளங்குவான். என்னுடைய தந்தைக்கு நான் மகன், ஆனால் என்னுடைய மகனுக்கு நான் தந்தையாக விளங்குகிறேன். அதுபோல முதல்வனுடைய நூலுக்கு, முதல்வனாகிய சிவபெருமான் அருள் செய்துள்ள நூலுக்கு மற்ற எல்லா அருள் நூல்களும் வழிநூல்களே. அந்த வழிநூல்களிலே குருவாக இருப்பவர் அருள் செய்த நூலுக்கு அவருடைய சீடர் அருள் செய்த நூல் வழிநூலாக விளங்குகின்றது. அந்த வகையிலே இந்த செந்தமிழ் நாட்டிலே தோன்றிய செந்தமிழ் சித்தாந்த சாஸ்திரங்களுள்ளே திருக்கைராய பரம்பரையிலே வைத்து பார்க்கும் பொழுது சிவஞான போதம், நெய்கண்டதேவ நாயனார் அருள் செய்துள்ள சிவஞான போதம் முதல் நூலாக திகழ்கின்றது. அவருடைய மாணாக்கர் அருள் செய்த சிவஞான சித்தியார் அதற்கு வழிநூலாக திகழ்கின்றது. சிவஞான போதத்திற்கு மாவாளியம் அருள் செய்துள்ள நம்முடைய சிவஞான யோகிகள் அதிலே குறிப்பிடுவார்கள். சைவ சித்தாந்த கருத்து இரண்டு நிலையிலே வைத்து பேசப்பெறும். ஒன்று உயிர் பாசச்சார்போடு இருக்கின்ற பெத்த நிலை. ஏன்னா உயிர்களுக்காக தானே சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அருளி செய்கின்றார். உயிர்கள் உய வேண்டும் என்ற கருணையில தானே. ஆகவே உயிரை வைத்தே ரெண்டு நிலைகளை சொல்வார்கள். உயிர் பாசச்சார்போடு இருக்கின்ற பெத்த நிலை ஒன்று, அந்த உயிர் பாசத்தினின்றும் நீங்கி திரு சிவபெருமான் திருவடியை சார்ந்திருக்கின்ற முத்தி நிலை பிரிதொன்று. ஆக இவ்வாறு பெத்த நிலை முத்தி நிலை என்று இரண்டு நிலைகள். பெத்த நிலை பற்றி கூறும் நூல்கள் பொது நூல்கள் சொல்லப்படும். முத்தி நூலை, முத்தி நிலையை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் சிறப்பு நூல்கள் அல்லது உண்மை நூல்கள் என்று சொல்லப்படும். திருவுந்தியார் திருக்கழிச்சுப்படியார் இவை முத்தி நிலை பற்றியே கூறுபவை, எனவே உண்மை நூல்கள். ஞானாமிரதம் போன்ற நூல்கள் பெத்த நிலை பற்றியே விரிவாக கூறுபவை, அவை பொது நூல்கள் என்று மாபாடியம் தெரிவிக்கின்றது. இப்ப சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம் போன்ற விரிந்த நூல்கள் தான் பெத்தம் முத்தி என்ற இரண்டு நிலைகளையுமே வகுத்துக் கொண்டு பெத்தத்தை பொது அதிகாரம் என்ற தலைப்பிலும், முத்தையை சிறப்பு அதிகாரம் அல்லது உண்மை அதிகாரம் என்ற தலைப்பிலும், இப்படி இரண்டு அதிகாரங்களை வைத்து இந்த மூன்று நூல்களும் தான் விரிவாக கூறுகின்றன என்ற செய்தி மாபாடியத்திலே சொல்லப்பட்டுள்ளது. எந்த மூன்று நூல்கள் என்றால், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம். அந்த மூன்று நூல்களிலே சிவஞான போதம் மிகண்டார் அருளியது, அது முதல் நூல். சிவஞான சித்தியார் அதற்கு வழி நூல். சிவபிரகாசத்தை சார்பு நூல் என்று சொல்வார்கள். சார்பு நூலை புடைநூல் என்றும் அழைப்பார்கள். புடைநூல் சார்பு நூல் ரெண்டும் ஒன்றுதான். அது என்ன சார்பு நூல் அப்படின்னு சொன்னா, இருவல் நூலுக்கும் ஒரு சிறை தொடங்கி திரிவு வேறுடையது புடைநூலாகும் சூத்திரம் இருக்கிறது. என்னவென்றால், முதல் நூல் கருத்தினை அப்படியே விரித்து சொல்வது அல்லது தொகுத்து சொல்வது. அதாவது முதல் நூல் ரொம்ப விரிவான நூலா இருந்தா வழிநூல் வந்து அது மேலும் விரிவாக சொல்ல வேண்டாம், அது சுருக்கமா தொகுத்து சொல்லும். உதாரணமாக செந்தமிழ் இலக்கண நூல்களிலே அகத்திய மாமுனிவர் அருள் செய்துள்ள அகத்தியம் இருக்கின்றதே, அது முத்தமிழ் இலக்கண நூல், இப்பொழுது கிடைப்பதற்கு அரிது. ஆனாலும் அகத்திய நூலினுடைய சூத்திரங்கள் உரையாசிரியர்களால் ஆங்காங்கு எடுத்து ஆளப்பெறுகின்றன. எனவே அந்த நூல் இருந்திருப்பதை நாம் அறிய வருகின்றோம். அகத்தியம்தான் செந்தமிழ் முதல் இலக்கண நூல். முதற் சங்கத்துக்கு இலக்கண நூலாக திகழ்ந்தது அகத்தியம் என்று கூறுவார்கள். இடைச்சங்கத்துக்கு தான் தொல்காப்பியம், இடைச்சங்கம் கடைச்சங்கத்துக்குலாம். முதல் சங்கத்துக்கு வந்து அகத்தியம் தான் இலக்கண நூலாக திகழ்ந்தது. அந்த அகத்தியம் மிக விரிவானது, மிக மிக விரிவானது. அதற்கு வழிநூலாக தொல்காப்பியர், அவர் அகத்தியரின் மாணவர், பன்னிரு மாணாக்கர்களுள் அவரும் ஒருவர். அகத்தியருடைய பன்னிரு மாணாக்கர்கள் ஒருவராகிய தொல்காப்பியர் தம் ஆசிரியர் அகத்தியர் அருளி செய்த அந்த அகத்தியம் என்ற இலக்கண நூலை, அந்த விரிந்த இலக்கண நூலை தொகுத்து சுருக்கமாக தொல்காப்பியம் என்று அருள் செய்தார். ஆனா நாம இப்ப தொல்காப்பியம் பார்த்தோம்னா அதுவே நமக்கு விரிந்த நூலாக தெரிகின்றது. அகத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தொல்காப்பியம் சுருக்கமாக சொல்லப்பட்ட நூல் தான். ஆகவே அது தொகுத்தல். என்னவென்றால், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், முதல் நூலை பின்பற்றி வழிநூல் செய்பவர்கள் நான்கு விதமான முறைகளிலே செய்யலாம் என்று இலக்கண நூல்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எப்படி என்றால், முதல் நூல் விரித்து சொல்லியிருந்தால் வழிநூல் அந்த கருத்தை தொகுத்து சொல்லலாம், அதாவது சுருக்கி சொல்லலாம். இது ஒன்று. அதுக்குதான் அகத்தியம் முதல் நூல், அதுக்கு வழிநூலாகிய தொல்காப்பியம் தொகுத்து சொல்லிய வழிநூல் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் முதல் நூல் சுருக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் நூல் சுருக்கமாக இருந்தால் அப்ப வழிநூல் எப்படி இருக்கணும், அதை விரித்து சொல்லலாம். அது விரித்தல் யாப்பு. அதுதான் நம்ம சிவஞான சித்தியார பாக்கிறோம். சிவஞான சித்தியாருக்கு முதல் நூல் மேகண்டாருடைய சிவஞான போதம். அந்த மேகண்டாருடைய சிவஞான போதம் எப்படி உள்ளது, சுருக்கமாக உள்ளது. சூத்திரங்கள் மூன்று நான்கு அடிகள் தான். அப்புறம் உதாரணம் என்பார்கள், மேற்கோள் ஏதுனா உரைநடை வசனங்கள் தான், ரொம்ப சுருக்கம். அவரை தொகுத்து சொன்ன அந்த முதல் நூலை விரித்து சொல்கின்றார் சிவஞான சித்தியார் என்று. ஆகவே இது விரித்தல் யாப்பால் செய்யப்பட்டது. அப்புறம் மூன்றாவது வகை யாப்பு என்னவென்றால், தொகுத்தல் விரித்தல் என்று சொல்வார்கள். தொகுத்தல் விரித்தல் ரெண்டுமே, அதாவது முதல் நூலிலே விரிவாக சொல்லப்பட்டவற்றை வழிநூலே தொகுத்து சுருக்கமாக சொல்லுதல், முதல் நூலிலே தொகுத்து சுருக்கமாக சொல்லப்பட்டவற்றை வழிநூலிலே விரித்து சொல்லுதல். அங்க தொகுத்தும் சொல்லுதல், விரித்தும் சொல்லுதல். அங்க விரிந்து சொல்றதெல்லாம் அங்க தொகுத்து சொல்றது, அங்க தொகுத்து சொன்னதெல்லாம் அங்க விரித்து சொல்வது. எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்க, வழிநூல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா, எல்லாருக்கும் விளங்க வேண்டும். ஒரு நூலை வைத்துக் கொண்டு, இதை வைத்துக் கொண்டு எல்லாரும் அந்த நூலை விளங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்று நாம் அற்புறுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவினுடைய அந்த பரிபாக நிலை, பக்குவ நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றன. அதன் அறிவை மறைத்திருக்கின்ற மனசக்தி, அதன் காரணமாக முன்னை வினைப்பலன்கள் எல்லாம் இருக்கின்றனவா. ஆகவே அந்த பரிபாகமானது, பக்குவ நிலையானது ஆன்மாவுக்கு ஆன்மா வேறுபடுவதனாலே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னா விளங்கும். அதனாலதான் முதல் நூலை அடிவற்றி வழிநூல்கள் எல்லாம் எழுந்தன. ஆகவே தொகுத்தல் யாப்பால் சொல்வது, விரித்தல் யாப்பால் சொல்வது, அப்புறம் தொகுத்தும் விரித்தும் சொல்வது, நான்காவது என்னன்னா மொழிபெயர்த்து சொல்வது. முதல் நூல் வந்து வடமொழியில் இருக்கலாம், வழிநூல் வந்து தமிழ் மொழியில் செய்யும் பொழுது அதை மொழிபெயர்த்து செய்வது. ஆகவே தொகுத்தல், விரித்தல், தொகை விரி, மொழிபெயர்ப்பு, இனத்தகம் நூல் யாப்பு ஈரிரண்டு என்ற, ஈரிரண்டுனா நான்கு என்று வழிநூலா செய்பவர்கள் இந்த நான்கு வகை முறைகளிலே செய்யலாம் என்று கூறுவார்கள் என்று நன்னூல் கூறுகின்றது. ஆகவே அந்த முறையிலே முதல் நூலாகிய சிவஞான போதத்தை, அந்த சிவஞான போத நூற்பொருளை விரித்து கூறுவது இந்த சிவஞான சத்தியம். 12 சூத்திரங்கள், கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட உதாரண வெண்பாக்கள், இப்படி இருக்கின்ற அந்த சிவஞான போதத்தை 628 ஆசிரிய விருத்தங்களாலே. 12 சூத்திரம் எங்க இருக்கின்றன, 82 வெண்பாக்கள், 628 செய்கள் எங்க இருக்கின்றன, எவ்வளவு விரிவு. பரபக்கம் என்றும் சுபக்கம் என்றும் இரண்டு பிரிவாக பகுத்துக் கொண்டு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சிவஞான சித்தியாரை அருள் இருக்கின்றார்கள். ஆகவே சிவஞான சித்தியாரிலே முதற்கண் விளங்குவது பரபக்கம் தான். பரபக்கத்திலே பிற சமய கருத்துகள் கூறப்பட்டிருக்கும். அதாவது அது பிற சமயங்களே மறுப்பது என்று சொல்கின்றார்கள், சும்மா மறுக்கல, அந்த சமய கருத்துக்கள் எல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே பிற மதத்தை பற்றிய அறிவை பெறுவதற்காகவே நாம் பரபக்கம் படிக்கலாம். பல மதங்களுடைய கருத்துக்கள் கொடுக்கப்பட்டு அவற்றின் பொருந்தாமை காட்டப்பட்டுள்ளது. அது வந்து சிவஞான சித்தியார் பரபக்கம். அதுக்கப்புறம் சிவஞான சித்தியார் சுபக்கம். சுபக்கத்திலே சைவ சித்தாந்த கருத்து கூறப்பட்டு நாம எப்படி பிற மதங்களை கருத்துக்களை மறுத்தோமோ அத மாதிரி நம்முடைய சைவ சித்தாந்த கருத்தை மறுக்க வேண்டும் என்று பிற மதத்தவர்கள்லாம் வருவார்கள் அல்லவா. அப்ப அவர்கள் மறுப்புக்கு மறுப்பு கூறப்பட்டு சைவ சித்தாந்த உண்மை நிலைநாட்டப்படுகின்றது இந்த சுபக்கத்தில். அப்ப இந்த வழிநூல் என்பது எப்படி இருக்கும் என்றால், முதல் நூல் கருத்தை தொகுத்தோ விரித்தோ அல்லது தொகையை தொகுத்தும் விரித்தும் ரெண்டும் செய்தோ அல்லது மொழிபெயர்த்தோ சொல்வது வழிநூல். இந்த முக்கியமான கருத்து என்னன்னா, முதல் நூல் எவ்வாறு அந்த செய்தியை சைவ சித்தாந்த செய்தியோ அல்லது எந்த வேற எந்த நூலாக இருந்தாலும் சரி, முதல் நூல் சொல்லும் செய்தியை அதன் வழி நின்று அப்படியே விரித்து சொல்லும் அல்லது தொகுத்து சொல்லும். அதனுடைய அந்த அது சொல்லக்கூடிய முறை இருக்கின்றது, அந்த முறையிலே நாம் வேறுபாடுகள் அதிகமாக பார்க்க முடியாது. முதல் நூலை அடிவொற்றியே செல்லும் வழிநூல். ஆனா சார்பு நூல் அப்படி இல்லை. சார்பு நூல் வந்து முதல் நூல் வழிநூல் அவை எப்படி சென்றனவோ அதே மாதிரி செல்லாம கொஞ்சம் வித்தியாசமான நடையில செல்லும். அதாவது நடைதான் வித்தியாசமா, கருத்து மாறுபாடு கொள்ளாது. அதை நாம வந்து நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது சில ஆசிரியர்மார்கள் திரிபு வேறுடையது புடைநூலாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப திரிபுன்னா மாறுபாடு தானே, அப்ப வந்து புடைநூல் வந்து புடைநூல் அல்லது இந்த சார்பு நூல் இருக்கின்றதே, இந்த சார்பு நூல் வந்து முதல் நூலோடும் வழிநூலோடும் கருத்து மாறுபாடு கொள்ளும் என்று சொல்லி சிவபிரகாசம் தான் சார்பு நூல், அது சுவிஞான போதம் சித்தியார் இதெல்லாம் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்கின்றது என்று சொல்லி அவரவர் ஆராய்ச்சி கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். உதாரணத்துக்கு வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சிவபிரகாசம் தான் சொல்லியது. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சிவஞான போதமோ சித்தியாரோ சொல்லவில்லை என்றெல்லாம் சில கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். அவையெல்லாம் பொருந்த மாட்டான். ஏனென்றால் சிவஞான சித்தியாரும் சொல்லியிருக்கின்றது, வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்ற அதே கருத்தை சித்தியாரும் சொல்லியிருக்கின்றது. 8 சூத்திரத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம், வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம். அதாவது வேதாந்தமாகிய குற்றமற்ற பொருளை கொண்டு உரைக்கும் நூல் தான் சைவ நூல். இடத்துல வேதாந்தம் என்பது சங்கர வேதாந்தத்தை அந்த சமயத்தை குறிக்கவில்லை. வேதாந்தம் என்பது வேத உபநிடதங்களுக்கு இன்னொரு பெயர். ஆகவே அந்த வேத உபநிடத கருத்துக்களை சிவாகமங்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஆகவே சிவாகமங்களின் துணை கொண்டுதான் நாம் வேத பொருளை உணர முடியும். வேதம் நெறி ஆகமம் துறை என்று பெரிய புராணம் கூறும். வேத நெறி அழைத்தவங்க மிகு சைவ துறை விளங்க என்பார். ஆகவே அந்த வேதத்தின் முடிவாகிய அந்தத்தை உபநிடத கருத்தை தெளிவாக எடுத்துரைப்பது சைவ சித்தாந்தம் என்ற கருத்தை சிவபிரகாசம் மட்டும் சொல்லவில்லை, சித்தியாரும் சொல்கின்றது. ஆகவே சிவபிரகாசம் சார்பு நூல் என்பதனாலே அதனுடைய அந்த நடை, அது அந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய முறை, அந்த முறையில தான் நம்ம வந்து வேறுபாடு பார்க்க முடியும். மற்றபடி அந்த கருத்துல மாறுபாடு பார்க்க முடியாது. வேறுபாடு வேற, மாறுபாடு வேற, சொல்கின்ற முறையை வந்து வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லணும்னா அது காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. அப்படி சொன்னா புரியாதவர்களுக்கு இப்படி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆசிரியருடைய திருவுள்ளத்துக்கு மாறுபடாமல் அந்த சைவ சித்தாந்த கருத்தை அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் பாயுதத்திலே உமாவதி சிவம் சொல்லிவிட்டார்களே, தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி, அவர் அந்த ரெண்டு ஆசிரியருடைய திருவடிகளையும் போற்றி நான் இந்த நூலை செய்யறையா அப்படின்லாம் சொல்லியிருக்கார் சிவபிராசத்துல. அப்ப எப்படி கருத்து மாறுபட சொல்லுவார். ஆகவே சார்பு நூல் என்பது அது கருத்தளவில் மாறுபடுவதல்ல, அது வழங்கும் முறையில தான், அந்த செய்தியை வழங்கும் முறையில் வித்தியாசமாக திகழ்வது. அந்த வகையிலே சிவஞான சித்தியார் சிவஞான போதத்துக்கு வழி நூலாக திகழ்வது, சிவஞான போதம் சுருங்கிய அளவிலே இருப்பது, அதை விரித்தல் யாப்பினாலே விரித்து கூறுவது வழிநூல். சிலர் சில தடைகளை எழுப்புகின்றார்கள். என்னவென்றால், சிவஞான போதம் ஒரு காலத்திலே செய்துள்ள பெற்று பிறகு நீண்ட காலம் ஆன பிறகு அந்த கால வேறுபாடு காரணமாக அந்த நூலை புரிந்து கொள்வதிலே மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தால் அப்போ வழிநூல் செய்யப்படும். ஏன்னா ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நடையில சொன்னா புரியும். ஆனா இந்த சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் பார்த்தா கால இடைவெளி மிக குறைவு. சிவஞான போத உபதேசத்தை மெய்கண்டாரிடம் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் கேட்டார்கள். கேட்டு அவர் காலத்திலேதான் சிவஞான சித்தியாரும் அருள் செய்தார்கள். ஆகவே ஒரே காலத்திலே இந்த ரெண்டு நூல்களும் அருள் செய்யப்பட்டுள்ளவே. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரே காலமாக இருந்தாலும் சிவஞான போதம் தீவிரதர சத்தினிபாதம் உடையவர்களால் மட்டுமே, பக்குவத்தில் ரொம்ப சிறந்த பக்குவம், அதான் தீவிரத்திலும் தீவிரமான பக்குவம். அப்படி அந்த ஞானோபதேச செய்திகள் எல்லாம் அந்த தீவிரதர சத்தினிபாதம் உடையவன் எப்படி உணர்வான்னா, அப்படி பஞ்சில நெருப்பு பத்தின மாதிரி அந்த தீவிரதர சத்தினிபாதம் உடையவன் வந்து ஞான செய்திகளை சொன்னால் அவன் எப்படி அதை பற்றிக் கொள்வான், பஞ்சில நெருப்பு பற்றின மாதிரி பற்றிக் கொள்வான். அப்படிப்பட்ட மிகுந்த அருட்சார்பு உடையவர்களுக்கு தான் சிவஞான போதம் பயன்படுகின்ற நிலையிலே இருக்கின்றது. ஆகவே மந்த நிலையிலே இருப்பவர்களும் பொருளை விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பால் உணரக்கூடிய ஆற்றல் எல்லாம் இல்லாதவர்களும் கூட தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும்காக வேண்டி எல்லா செய்திகளையும் எடுத்தெடுத்து விரித்து சொல்றார். ஆகவே விரிவாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. ஆகையினாலே அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் பரங்கருணையோடு நமக்கு இந்த நூலை அருள் செய்துள்ளார்கள். சிவஞான சித்தியாரை பார்ப்பவர்களுக்கு தான் சிவஞான போதத்துக்குள்ள இவ்வளவு செய்திகள் இருக்கின்றனவா அப்படின்னு சொல்லி அந்த சிவஞான போதத்து பெருமையே அப்பதான் நமக்கு தெரியும். அதான் ஆசிரியருடைய பெருமையை காட்டுவதற்காக ஆசிரியர் அருள் செய்த அந்த சிவஞான போத நூலினுடைய நுண்பொருள், அது எப்படி எத்தனை எத்தனை நுண்பொருள்களை தன்னகத்தை அடக்கி வைத்துக் கொண்டுள்ளது சொல்வார்களே, திருக்குறளை பற்றி சொல்லும்போதுதான் சொல்வார்கள். அதாவது புல் நுனியின் மேலே இருக்கின்ற ஒரு மிகச்சிறிய பனித்துளி தனக்கு எதிரே இருக்கின்ற பெரிய பனைமரத்தினுடைய பிரதிபிம்பத்தை காட்டி நிற்கின்றது. ஆக பனித்துளி அளவில் சிறியது, ஆனால் அதற்குள்ள பெரிய பனைமரத்தினுடைய பிம்பமே தெரிகின்றது. அந்த மாதிரி சிவஞான போதம் அளவிலே சிறியதாக இருக்கின்றது, ஆனால் ஆகம கருத்துக்கள் அனைத்தையுமே தனக்குள்ளே அது அடக்கி வைத்திருக்கின்றது. அந்த உண்மை நமக்கு இந்த சிவஞான சித்தியாரை பார்க்கும்போதுதான் புரிகின்றது. இத்தனை கருத்துக்கள் அல்லவா சிவஞான போதத்துக்குள் நுணுக்கமாக செறிந்து காணப்படுகின்றன என்று. ஆகவே அதுதான் ஆசிரியர் நூல் அருள் செய்த நோக்கம். சிவஞான போதத்தின் பெருமையை அனைவரும் உணர வேண்டும் என்பதுதான் அதற்கு காரணம். இந்த சிவஞான சித்தியாரை பற்றி சொல்லும் பொழுது இதற்கு உரைகள் பல உள்ளன. இக்காலத்திலே பல அறிஞர்கள் உரை எழுதியிருக்கின்றார்கள், எழுதி வருகின்றார்கள். அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்றன. முற்காலத்திலே இதற்கு 6 ஆசிரியர்களுடைய உரைகள் வந்து எழுத இயற்றப்பெற்றுள்ளன. அறுவர் உரை என்று அவற்றை சொல்வார்கள். அதாவது ஒரு நூலுக்கு பலர் உரை எழுதியிருக்கும் பொழுது அந்த உரைகள் அனைத்தையும் தொகுத்து ஒரே நூலாக வெளியிடும் முறை தமிழ் நூல்களில் வந்து சிவஞான சித்தியாருக்கு தான் முதலில் ஏற்பட்டுள்ளது. இது பிற்காலத்தில் வந்து இலக்கண உரைகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தொல்காப்பியத்திற்கு பல உரையாசிரியர்கள் எழுதிய உரைகளை எல்லாம் தொகுத்து தொல்காப்பிய உரைவளம் என்று பதிப்பித்துள்ளார்கள். அந்த பதிப்பிலேயே குறிப்பிட்டுள்ளார்கள் என்னவென்றால், இது மாதிரி ஒரு நூலுக்கு எழுதப்பட்ட பல உரைகளையும் தொகுத்து உரைக்களஞ்சியம் அல்லது உரைவளம் என்று வெளியிடப்பெற்ற முதல் நூலானது சிவஞான சித்தியார் தான். சிவஞான சித்தியார் சுபக்கத்துக்கு 6 ஆசிரியர்கள் உரை வரைந்துள்ளனர். அந்த 6 ஆசிரியருடைய உரைகளையும் சேர்த்து அறுவர் உரை என்ற பெயரிலே முதன் முதலிலே சண்முக சுந்தரம் செட்டியார் அவர் என்ற ஒரு சைவ அன்பராலே வெளியிடப்பட்டது. சிவஞான சித்தியார் அறுவர் உரை. அந்த அறுவர், அந்த 6 உரையாசிரியர்கள் யாவர் என்றால், மறைஞான தேசிகர், அப்புறம் சிவாக்கர யோகிகள், அப்புறம் நிரம்ப அழகிய தேசிகர். 3 பேர் ஆச்சு. மறைஞான தேசிகர், சிவாக்கர யோகிகள், நிரம்ப அழகிய தேசிகர், அப்புறம் ஞானப்பிரகாச முனிவர். இவர் சிவ சமவாத கொள்கை உடையவர். 4வது ஞானப்பிரகாச முனிவர் சமவாதி. அப்புறம் 5வது மாதவ சிவஞான யோகிகள். 6வது நம்முடைய மேலகுரம் சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள். இந்த 6 பேருடைய உரையையும் இணைத்து சிவஞான சித்தியார் அறுவர் உரை என்று சைவான்பர் சண்முக சுந்தரம் செட்டியார் அவர்கள் முதன் முதலே வெளியிட்டார். ஆகவே அறுவர் உரையிலே இந்த 6 உரைகள் தான், வெள்ளியம்பலவான தம்பிரான் போன்ற உரையெல்லாம் அந்த அறுவர்கள் சேராது. அதெல்லாம் அந்த அறுவர் உரை நூலில் இல்லை, எவரும் அப்படி குறிப்பிடவில்லை. இந்த 6 பேர் உரைகள் தான். இந்த 6 பேருடைய உரைகளிலே ஞானப்பிரகாச முனிவருடைய உரை சித்தாந்தத்திற்கு ஏற்புடையதல்ல, அது சிவ சமவாத கொள்கையை தழுவி எழுதப்பட்டது. ஞானப்பிரகாச முனிவர் சிவசமவாத கொள்கையை பின்பற்றி இருக்கலாம், அது வேறு. ஆனால் சிவஞான சித்தியாருடைய பொருளும் சிவசமவாதம் தான் என்று அவர் ஏற்றியிருப்பதனாலே அது நம்ம நம்மவர்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க உரை அன்று. மற்ற ஐந்து உரைகளுமே சித்தாந்தபரமாக இயற்றப்பெற்றவைதான், சிறந்த உரைகள் தான். அவற்றுள்ளே மிகச்சிறந்த உரை நம்முடைய மாதவ சிவஞானவியருடைய உரை என்பதை அந்த உரையை கற்பவர்கள் நன்கு உணர்வார்கள். முதல் நூல்களாகிய வேத சிவாகமங்கள், செந்தமிழ் சித்தாந்த சாத்திரங்கள், பன்னிரு திருமுறைகள், இலக்கிய இலக்கண தர்க்க நூல்கள் ஆகிய இத்துணை அரிய அருள் நூல்களுடைய வரம்புக்குள் இருந்து மிகச்செம்மையாக இயற்றப்பெற்ற உரை நம்முடைய மாதவ சிவஞானவியர்கள் வரைந்தருடைய உரை. செந்தமிழ் மக்கள் அனைவருமே இந்த உரையினை சுவைக்க வேண்டும், பருக வேண்டும், அதனாலே தெளிவு பெற வேண்டும். அவருடைய தமிழ் இருக்கின்றதே மாதவ சிவஞானவியருடைய தமிழ், அது நம்முடைய உயிரிலே ஒரு அமுதத்தை சுரக்க வைக்கக்கூடிய அற்புதமான தமிழார். ஆகவே அதை சிவம் சார்ந்து நாம் கற்கும் பொழுது நமக்கு சிறந்த தெளிவு ஏற்படும் என்பதிலே ஐயமில்லை. அந்த சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரை அது இன்னும் எளிதாக அனைவராலும் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு நம்முடைய ஆதினத்து குருமகா சன்னிதானமாக ஞானச்செங்கோல் செலுத்தி வந்தவர்கள் அவர்கள் அதற்கு பதவுரை அருளி செய்தார்கள். அவர்கள் அருள் திரு சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரி சுவாமிகள் அவர்கள் தான் அதற்கு பதவுரை அருள் செய்தார். அப்படியே சிவஞான சுவாமிகளுடைய பொழிப்புரை அடிவற்று பதவுரை. ஆகவே அந்த பதவுரை இல்லாவிட்டால் பொழிப்புரையின் பொருளை ஒரு சிலர் சிறந்த அருட்சார்புடையவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய என்னை போன்றோரும் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர்கள் பதவுரை அருளி உபகாரம் செய்தார்கள் என்று யார் சொல்கின்றார் என்றால், அப்போது ஆதின மகாவித்வனாக இருந்த சைவ தமிழ் பெருங்கடல் மகாவித்வான் மீனாசிந்தனுடைய சொல்கின்றார். நம்முடைய குருமாசன்னிதான சுப்பிரமணிய தேசிக சுவாமியுடைய பதவுரை இல்லை என்றால் என் போன்றோர் உணர்வது எப்படி என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே அந்த சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிப்பதே அன்றி வேறு என்ன கைமாற அவர்களுக்கு செய்ய முடியும் என்று சொல்லி சுப்பிரமணிய தேசிக சுவாமிகளுக்கு ஒரு வாழ்த்துப்பா ஒன்றை அவர்கள் போற்றி பரவி ஏற்றியுள்ளார். அந்த மகாவித்வான் பிள்ளையர்களுடைய அந்த வாழ்த்துப்பா ஒன்றை கொண்டே சுப்பிரமணிய தேசிக தேசிகருடைய பதவுரை எத்துணை சிறப்புடையது என்பதை நாம் உணரலாம். அதுவேயுமன்றி சிவஞான போத சிற்றுரை வரைந்துள்ளார்கள் சிவஞான சுவாமிகள். அதுல சில இடங்கள்ல வந்து அவர்கள் பொருள் கூறவில்லை. ஏன்னா நீங்க பார்த்தாலே உங்களுக்கு பொருள் தெரியும், வெளிப்படையா இருக்கு, இதன் பொருள் வெளிப்படை என்று எழுதி சென்றார்கள். அந்த இடங்களுக்கு கூட சிவஞான சுவாமிகள் வெளிப்படையா விளங்கிக் கொள்ளலாம் சொன்னாலும் அந்த சைவ கல்வி ரொம்ப குறைந்து வருகின்ற அந்த நிலையினை திருவுள்ளத்தில் கொண்டு நம்முடைய சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள் வெளிப்படைன்னு சுவாமி சொல்லிட்டா ஆனா இவங்க மாதிரி விளங்கணுமே அப்படின்னு அதுக்கு கூட விளக்கம் எழுதி வைத்தார்கள் நம்முடைய 14வது வட்டத்து சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள். இவ்வாறு மிகச்சிறப்பான முறையிலே சைவ பணி ஏற்றி வந்திருக்கின்றார்கள் நம்முடைய ஆதினத்து முனிபுங்கவர்கள் எல்லாம். அந்த அருள் கொடையினை நாம் என்றென்றும் உணரும் பொருட்டு நம்முடைய ஆதினத்திலே தொடர்ந்து எழுந்தொழியிருந்து சைவ பரிபாலனம் செய்திருந்த குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் அவ்வக்காலத்திலே அந்த அருள்நூல்களை ஒவ்வொன்றாக பதிப்பித்து சைவ உலகம் உய்யும் பொருட்டு வழங்கியுள்ளார்கள். அந்த சைவ கொடைக்கு என்றென்றும் தமிழ் உலகமும் சைவ உலகமும் நம்முடைய திருக்கைராகரம்பை திருவாரூர் ஆதினத்துக்கு தலைமுறை தலைமுறையாக கடன்பட்டுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இந்த சிவஞான சித்தியார் சுபக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால் இந்த நூலின் பெருமையினை எப்படியெல்லாம் கூறியுள்ளார்கள். நம்முடைய தாய்மான சுவாமிகள் சித்தாந்த நெறியின்றி சைவ சமயமே சமயம் என்று அறுதியிட்டு கூறியவர்கள் நம்முடைய தாய்மான சுவாமிகள். நம்முடைய சந்தான குரவர்களை அன்றி, நம்முடைய சமயக்குறவர்களை அன்றி, அவர்கள் வழிவந்த சைவ அருளாளர்கள் அன்றி வேறு எவரையும் அவர் போற்றியுள்ள. ஆனால் அவர் பாடல்களுக்கு என்னென்ன பொருளாம சொல்கின்றார் அவர் தெளிவாக சைவ சமயமே சமயம் என்று சொல்லிவிட்டார்கள். வேறு பொய்யான சமய நிலையிலே புக வேண்டாம்